الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم القتال وهو كره لكم وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون وقال الله تبارك وتعالى وكان أمر الله قدرا مقدورا وقال الله تبارك وتعالى فإذا جاء أمر الله قضي بالحق وخسر هنالك الكافرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج وقال أيضا الإيمان أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله تعالى رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபூ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா வகையான விலக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கொடுத்திருக்கும் ஒரு பெரிய அருளும் பாக்கியமும் இருக்கும் என்றிருந்தால், அந்த படைத்த ரப்பு யார் என்பதை அறிந்து அவனை நம்பி முஃமினாக இந்த பூமியில் கொஞ்ச காலம் வாழ்வதற்கு கிடைத்த பாக்கியமே இந்த உலகத்தில் உள்ள உண்மையான பாக்கியமாகும். அந்த ரப்பின் மீது ஏற்படுத்தப்பட்ட நம்பிக்கை இது சாதாரணமான ஒரு நம்பிக்கை அல்ல. எங்களை எல்லாம் முஸ்லிம்கள் என்றும் முஃமின்கள் என்றும் அழைக்கப்படுவது வெறும் ஒரு பெயருக்காக அல்ல, எங்களை அடையாளப்படுத்துவதற்காக. எப்படி எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு பெயர் சூட்டினார்களோ அது வெறும் அடையாள பெயராக இருக்கிறதோ அதுபோன்றல்ல முஸ்லிம் என்ற முஃமின் என்ற பெயர். ஒருவரை முஸ்லிம் என்று அழைக்கிறோம், ஒருவரை முஃமின் என்று அழைக்கிறோம். அந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் பின்னால் அந்த மனிதன் எவ்வளவு பெரிய ஒரு பெருமதியான ஆளாக இருக்கிறார், அவர் எவ்வளவு சக்திகளை தன்னிலே கொண்டிருக்கிறார், அவர் தன்னிலே எவ்வளவு ஆழமான விடயங்களை வைத்திருக்கிறார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார். ஒரு மனிதனை நாம் முஸ்லீம் என்று எப்பொழுது சொல்வோம், அவர் வெளிரங்கமான 5 கடமைகளை அவர் செய்கிறார். அதில் ஜிப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மனிதனுடைய உருவத்திலே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்களுக்கு கற்பித்துக் கொடுக்கும் நோக்கில் சில கேள்விகளை முன்வைக்கிறார். அந்த கேள்விகளில் அவர்கள் முதலாவது கேட்ட கேள்வி என்ன? மல் இஸ்லாம். ஏ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இஸ்லாம் என்பது என்ன? ஒருவரை முஸ்லீம் என்று எப்பொழுது அழைக்கலாம்? நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் பதில் சொல்லுகிறார்கள், ஷஹாதாவுடைய கலிமாவை மொழிந்திருக்கிறார், தொழுகையை முறையாக நிலைநாட்டுகிறார், பருவாக்கப்பட்ட ஜகாத்தை கொடுக்கின்றார், ரமலானுடைய மாதத்தில் விரியாக்கப்பட்ட நோன்பை பிடிக்கின்றார், ஹஜ்ஜு செய்வதற்குரிய சக்தி இருந்தால் அந்த ஹஜ்ஜை செய்கிறார். இந்த 5 அமல்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் இஸ்லாம் என்ற அந்த அமல்களை தன்னிலே கொண்டவர் என்று சொல்லும் போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான பதில் சொன்னீர்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது கேள்வியை தொடுக்கிறார். மல் ஈமான். ஈமான் என்பது என்ன? ஒருவரை முஃமின் என்று எப்பொழுது அழைப்போம்? சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈமான் என்பது உள்ளத்தை சார்ந்த சில நம்பிக்கைகள். இஸ்லாம் என்பது எப்படி உடலால் செய்யும் அமல்களோ, ஈமான் என்பது மனிதனுடைய உள்ளத்தை சார்ந்த சில நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கையில் அவன் அசைய முடியாது, அந்த நம்பிக்கையில் அவன் தடுமாற முடியாது, அந்த நம்பிக்கையில் அவனுக்கு சற்றேனும் சந்தேகம் வர முடியாது, அந்த நம்பிக்கையில் அசைக்க முடியாதவாறு உறுதியாக தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய விடயங்கள் தான். அவைகளை யார் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்கிறாரோ, பலமாக தன்னுடைய உள்ளத்தில் அதனை வைத்திருக்கிறாரோ, அவரை மீறந்து அழைக்குகின்றோம். சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம், அல் ஈமான் அன் துஃமின பில்லாஹ். 6 விஷயங்களை சொல்கிறார்கள், 6 விடயங்களை எந்த ஆணும் பெண்ணும் நம்புகிறார்களோ, உள்ளத்தில் அதனுடைய நம்பிக்கையை ஆணித்தரமாக பதிய வைக்கிறார்களோ, அல்லாஹ் ஒருவன் என்பதை நம்புகிறார், அவனுடைய மலாய்க்காவர்களை நம்புகிறார், அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களை ரசூல்மார்களை நம்புகிறார், அவனால் இறக்கப்பட்ட வேதங்களை நம்புகிறார். சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வதுமீன பில் கதர், வதுமீன பில் கதர். உலகத்தில் நடப்பவைகள் அனைத்தும் ஏற்கனவே அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்டவை. உலகத்தில் நடப்பவைகள் எல்லாம் புதிது புதிதாக ஆலோசிக்கப்பட்டவைகள் அல்ல. அது தனிநபருக்காக இருந்தாலும், ஒரு குடும்பத்துக்காக இருந்தாலும், ஊருக்காக இருந்தாலும், பொதுவாக உலகத்துக்கு வரும் ஒரு விடயமாக இருந்தாலும், இன்று செய்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அல்ல, நேற்றெடுத்து இன்று அமுல்படுத்தக்கூடிய ஒரு தீர்மானம் அல்ல. அல்லாஹ் உலகத்தை படைக்க முன்னாலே எடுத்த முடிவுதான் இன்று நடைபெறுகிறது என்ற ஆழமான நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதற்கு கதருடைய நம்பிக்கை என்ற பெயர் இருக்கிறது. அன்புமினபில் கதர், அல்லாஹ்வுடைய கதரை நம்ப வேண்டும் என்றால் என்ன? எங்களுக்கு வருகின்ற எல்லா நலவுகளும் அவனுடைய முடிவுகளே, எங்களை வந்து தொடுகின்ற எல்லா தீமைகளும் கவலைகளும் சோதனைகளும் பிரச்சனைகளும் இழப்புகளும் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நம்பிக்கை என்பது சாதாரண நம்பிக்கை அல்ல. அல்லாஹ்வுடைய தீர்மானங்களை நம்புவது என்பது லேசான விஷயம் அல்ல. இந்த நம்பிக்கை ஒரு முஸ்லிமிடத்தில் பலப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வினால் ஆகிறது என்ற நம்பிக்கை பேசப்பட வேண்டும். பெரியவர்கள் சிறுவர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். குடும்ப தலைவர்கள் தங்களுடைய குடும்பங்களில் அந்த நம்பிக்கை எடுக்க வேண்டும். பெண்களிடத்தில் அந்த நம்பிக்கை கொடுக்கப்பட வேண்டும். கலா கதிரிலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அசைந்ததால் மனிதனே அசைந்து விடுகின்றான். இன்று அதிகமாக நோயாளிகள்,
அதிகமான நோயாளிகள் உருவாக காரணம் கலா கதிரிலே உள்ள நம்பிக்கையில் ஏற்பட்ட கோளாறு. இந்த உம்மத் எப்பொழுது அல்லாஹுடைய கதிரை நம்புவதை அவர்களுடைய நம்பிக்கை கொஞ்சமேனும் தளருமோ சற்றேனும் குறைந்து விடுமோ, அல்லாஹு மீது இருக்கக்கூடிய ஈமானில் குறைவு உண்டாகுமோ, அப்பொழுது அவர்கள் நோயாளிகளாக மாறுகிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனிதன் என்பவன் யார், மனிதனுக்கே மனிதனை யார் என்று தெரியாத காலம், மனிதன் என்பது வெளியால் தெரியக்கூடிய இந்த தோள்கள் அல்ல, அதற்குள்ளே இருக்கும் சதையும் முள்ளும் அல்ல, அதற்குள்ளே இன்னொரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை இந்த தோலை இயக்குகிறது, அந்த சக்தியை இந்த இரத்தத்தை ஓட்டுகிறது, அந்த சக்தியே மனிதனை நடக்க வைக்கிறது. அந்த சக்திக்கு பெயர் ரூஹ், உயிர் என்று சொல்கிறோம். ரூஹ் என்பது என்ன? ரூஹ் என்பது கண்ணுக்கு தெரியும் ஒன்றல்ல. ரூஹுடைய அறிவை நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. சூரத்துல் இஸ்ராவிலே குறிப்பிடுகின்றார், நபியே மக்கள் உயிரென்றால் என்னன்னு கேட்பாங்க, ரூஹை பற்றி கேட்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்ல வேண்டும்? குளிர் ரூஹமின் அம்பு ரப்பி, மனிதனுக்குள் இருக்கும் உயிர் அது என்னுடைய ரப்பின் உத்தரவாகும். ரூஹ் என்பது அல்லாஹுடைய கட்டளை, மனிதனை இயக்குவது ரப்புடைய கட்டளை, மனிதனுக்குள் இருக்கும் ரகசியம் அல்லாஹுடைய கட்டளை. ஆகவே மனிதன் அல்லாஹுடன் இருக்கக்கூடிய தொடர்புகளை சீராக்கவில்லை என்றால் முதலாவது அவனுடைய மனம் நோயாக மாறும். அல்லாஹுடைய நம்பிக்கையில் ஏற்பட்ட கோளாறு. இன்று எத்தனை முஸ்லிம்கள், எத்தனை முஸ்லிம் அல்லாதவர்கள் நமது முன்னோர்கள் காணாத நோய்களினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கலாக்கதனுடைய நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மறுமையில் மட்டுமல்ல தண்டனை, அல்லாஹ் மீது ஈமான் கொண்டாதவர்களுக்கு மௌத்துக்கு பிறகு மட்டுமல்ல அவர்களுக்குள்ள சோதனை. உலகத்தில் மனதால் பாதிக்கப்படுகின்ற நோய் ஈமானை சீராக்காதவர்களுக்கு உலகில் கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனையாக கருதப்பட வேண்டும். அல்லாஹுவை பற்றி யார் பேசவில்லையோ, அல்லாஹுவை பற்றி பேசுவதை சந்தோஷமாக யார் கேட்கவில்லையோ, அல்லாஹுவை பற்றி யார் தனக்கிடையில் பரஸ்பரம் கலந்துரையாடல்களை வைக்கவில்லையோ, இவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹுக்கு மாற்றமானவைகள் இடம் பிடிக்கும். நாளடைவில் அவர்கள் நோயாளிகள், சஹாபாக்கள் காணாத நோய்கள், தாபிஈன்கள் காணாத நோய்கள், தபவுத்தாபிஈன்கள் காணாத நோய்கள், 400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நமது மூதாதையர்கள் காணாத நோய்களை இன்றைய சமுதாயம் காண்கிறது என்றால் அடிப்படையான காரணம் அல்லாஹுடைய அந்த நம்பிக்கை சீராக்கப்படவில்லை. இன்று அதிகமானவர்களுக்கு வெளியால் சில நோய்கள் தெரிகிறது. அந்தரங்கம் என்னவென்றால் அவர்களுடைய மனதில் நோய். வெளியால் அவர்கள் வைத்தியர்கள் மருந்து கொடுக்கிறார்கள், குணமடைவதில்லை. சில நேரம் வைத்தியர்களே தலையை பீத்துக் கொள்கிறார்கள். அந்த வைத்தியன் இந்த வைத்தியனிடம் அனுப்புகிறான், இந்த வைத்தியன் கொழும்புக்கு போகின்றான், கொழும்பிலிருந்து இந்தியா வந்தான், இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் என்கிறான். வைத்தியருக்கே வைத்தியம் செய்ய வேண்டிய நிலைமை உருவாகிறது. வெளியில் தெரிவது நோய் அல்ல, அவனுக்கு மனதுக்குள்ளே நோய் இருக்கிறது. மனதால் ஏற்பட்ட பாதிப்பு உடலில் பல நோய்களை அவனுக்கு காண்பிக்கிறது. எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள் குடும்பம் குடும்பமாக மனதால் இப்படியான நோய்களின் தாக்கத்துக்கு ஆளாக இருக்கிறார்கள். இன்னும் சிலரோ இந்த நோய்கள் என்ன, இது சைத்தான், இதற்கு மந்திரிப்பு, இதற்கு ஓடுங்கள், இதற்கு முட்டை கொடுங்கள், இதற்கு தேசிக்காய் கொடுங்கள், இல்லவே இல்லை. அடி மனதிலே அல்லாஹுடைய நம்பிக்கை சீராகல்ல, அல்லாஹுடைய நம்பிக்கை சீராகல்ல. கலா கதிர், ரப்ப தீர்மானித்ததை நடக்கும் என்பதில் ஆழமாக கால் பதிக்கவில்லை. இதனால் ஏற்படுகின்ற திடீர் மன அழுத்தத்துக்கு மனிதன் ஆளாகிறார்.
உலமாக்கள் எழுதுகிறார்கள், டென்ஷன் என்ற ஒரு பீடிகை மனிதனுக்கு இருக்கிறது. டென்ஷன் திடீரென்ற ஒரு விடயத்தினால் மனிதன் நிலை குலைந்து போகிறான். அவனுக்கு உணவு ருசிப்பதில்லை, இரவில் தூக்கம் வருவதில்லை, பயணங்கள் இன்பமாகுவதில்லை, இருந்த இடம் கருப்பாகிறது, விசாலமான பூமி அவனுக்கு வெறுப்பாக மாறுகிறது. என்னவென்றால் டென்ஷன். அது என்ன டென்ஷன்? அது என்ன கலக்கம்? ஏனந்த கலக்கம், ஏனந்த கலக்கத்தோடு நீ ஜும்மாவுக்கு வந்திருக்கிறாய், ஏனந்த கலக்கத்துடன் நேற்றிரவு தூங்க போனாய், ஏனந்த கலக்கத்துடன் சென்ற வாரம் இருந்தாய். உலமாக்கள் எழுதுகிறார்கள், அஸ்பாபுல் கலக் அர்பா, மனிதன் நிலை குலைந்து போவதற்கான காரணிகள் நான்கு. முதலாவது காரணி என்ன? முதலாவது காரணம், மௌத்து வந்து விடுமோன்ற பயம். மௌத்துக்கு பயம், உயிர் போய்விடுமோன்ற அச்சம் பீதி. யாராவது ஒரு வைத்தியர் உனக்கு இந்த நோய் இருக்கிறது என்று சொன்னால் சொன்ன மாத்திரத்திலே கலங்க ஆரம்பிக்கிறான். அது வேறு விதமான நோய்களுக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கிறது. மௌத்துடைய பீதி, அல் ஹௌஃபு அல் ஹயாத், மரணம் வந்து விடுமோ, இருக்கின்ற வாழ்க்கை போய்விடுமோ என்ற பயம். இரண்டாவது காரணம், ரிசுக்கு தடைபட்டு விடுமோ என்ற பயம். உலகத்தில் வாழ்வதற்கு வருமானம் தேவை, ரிசுக்குடைய பயம். தொழிலிருந்து நிறுத்திவிட்டார்கள், இனி என்ன செய்வது? சம்பளத்தை குறைத்து விட்டார்கள், இனி என்ன செய்வது? தொழில் நிறுவனத்தை மூடிவிட்டார்கள், என்ன செய்வது? அரசாங்கம் கொடுத்த தொழிலை பறித்து விட்டது, என்ன செய்வது? வருமானத்துடன் வாழ்ந்தவர் திடீரென்று கடனாளியானார், குடும்பமே மன அழுத்தத்தில். ஒவ்வொருவர்களும் தங்களுடைய வீடுகளையும் தன்னுடைய நிலைமையும் பாருங்கள். அல் ஹௌஃப் அல ரிஸ்க். மூன்றாவது காரணி, தான் மிகவும் விருப்பத்துடன் எதிர்பார்த்திருந்த ஒன்று கிடைக்காமல் போவது. பரீட்சையில் பெரும் ஒரு பெருவேரை எதிர்பார்த்தான், பார்த்தால் முடிவு வந்திருக்கிறது, அவன் தோற்றிருக்கிறான். ஒரு பெண்ணை நிக்காக செய்ய ஆவலுடன் இருந்தான், அந்த பெண் நிக்காக செய்வதற்கு தடையாகிவிட்டது, மன அழுத்தத்துக்கு ஆளாகிறான். ஒரு நாட்டுக்கு பயணமாக இருந்தான், பயணம் தடைபடுகிறது, மன அழுத்தத்துக்கு ஆளாகிறான். விருப்பமான ஒன்று கிடைக்காமல் போவதும் மன அழுத்தத்தை கலக்கத்தை உண்டாக்கும். நான்காவது காரணி, வெறுப்பான ஒன்று நடக்குமோ என்ற அச்சம். தனக்கு விருப்பமில்லாதது நடைபெறுமோ, இது சிலருக்கு இயற்கையான ஒரு அச்சம் இருக்கிறது. தனக்கு வெறுப்பான ஒன்று நடக்குமோ என்ற அச்சம். தனது பிள்ளைகளுக்கு நோய் வந்து விடுமோ, பிரயாணத்தில் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, எனது ஊழியர்கள் இப்படி துரோகம் செய்வார்களோ, அவர்கள் இப்படி திருடுவார்களோ. பயத்தில் உறைந்தவர்கள் அப்படி. இந்த நாலு காரணங்களும், இந்த நாலு காரணங்களிலும் பின்னணி அல்லாஹ்வுடைய கலா கதிரிலே ஏற்பட்ட நம்பிக்கை கோளாறு. இதனால் உம்மத்து நோயாளியாகிவிட்டது, குடும்பம் குடும்பமாக நோயாளிகள். அதனுடைய பின்னணியில் அதற்கென்று வைத்தியர்களும் வந்துவிட்டார்கள். என்ன வைத்தியர்கள்? உலவள ஆலோசகர்கள். மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, கவுன்சிலிங் செய்யுங்கள், உலவள ஆலோசனை. கலா கதிரிலே விட்ட பிழை வைத்தியரிடத்தில் மண்டியிட வைத்திருக்கிறது. அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை ஏற்பாட்ட கோளாறு. வைத்தியரிடம் போய் அவரிடத்தில் உட்கார்ந்து பல மருந்துகளை குடித்து இன்னும் பல நோய்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறான விடயங்களினால் கலங்கி போய் நோயாளியாகும் ஒரு உம்மத்தை உருவாக்கவில்லை. இந்த உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் கட்டி எழுப்பப்பட்ட பலமான உம்மத் மரணத்தை அஞ்சும் உம்மத்தல்ல, மௌத்துக்கு பயந்து நோயாளியாகும் உம்மத்தல்ல, ரிஸ்க்குக்கு பயந்து குடும்பம் குடும்பமாக மன உளைச்சலுக்கு ஆளாகும் உம்மத்தல்ல, எதற்கும் நெஞ்சை கொடுக்கின்ற ஒரு உம்மத்தை உற்பத்தி செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய ரசூல் உருவாக்கிய உம்மத்தினுடைய தாத்பரியம் என்ன? அங்கே சொல்லுகிறார் ஒரு சஹாபி பாரசீக அரசனுக்கு அங்குள்ள படை தளபதிக்கு கடிதம் எழுதுகிறார், என்னுடன் எப்படிப்பட்ட படையினர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால், நீங்கள் உணவுகளின் போதும் வேடிக்கைக்காகவும் பொழுதை கழிப்பதற்காகவும் எவ்வாறு விரும்பி மது அருந்துவீர்களோ, மதுபானம் அருந்துவதில் பாரசீகர்களான உங்களுக்கு எப்படி விருப்பமோ இது போன்று நெஞ்சை கொடுத்து மரணத்தை வரவேற்க தயாரான ஒரு கூட்டம் என்னுடன் இருக்கிறார்கள். மௌத்தை வரவேற்க தயாரானவர்களை முஹம்மது ரசூலுல்லாஹுடைய உம்மத். ஒரு வைத்தியரின் அறிக்கைக்காக கலங்கும் உம்மத்தல்ல, ஒரு வைத்தியர் சொன்ன ஆலோசனைக்காக பயந்து நடுங்கும் உம்மத்தல்ல முஹம்மது ரசூலுல்லாஹுடைய உம்மத். மௌத்துக்கு ஆயத்தமானவர்களின் உம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், மௌத்தை நினைப்பது நோய் என்று சொல்லவில்லை, மௌத்தை நினைப்பது நிவாரணம் என்றார்கள். மௌத்தை நினைப்பது நிவாரணம், மௌத்தை நினைப்பது சுகம், மௌத்தை நினைப்பது ஒரு வாழ்க்கையை தயாரிக்க எளிதான வழி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு மறுமைக்காக தயாராக இந்த உலக வாழ்க்கையின் ஆசாபாசங்கள் தடையாக இருக்கிறதா, பணம் தொழுகையை தடுக்கிறதா, வியாபாரம் ஜும்மாவை தடுக்கிறதா, உத்தியோகம் ஹராத்தின் பக்கம் தோண்டுகிறதா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனடியாக ஒரு மருந்து பாவிச்சுக்கும். என்ன மருந்து சொன்னார்கள், உலகத்தின் இன்பங்கள், உலகத்தில் பெரியவனாக வாழ வேண்டும், உலகத்தில் ஆடம்பரமாக வாழ வேண்டும், உலகத்திலே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று காவிரை போன்ற சிந்தனை வருகிறதா? மௌத்தை சிந்தித்து உங்களை கபன் செய்து வைத்திருக்கும் அந்த உருவத்தை சிந்தித்து அந்த இன்பங்களை கலைந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தை மருந்தாக கொடுத்தவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவலை என்பது லேசான ஒன்றல்ல. இப்படியான கோளாறின் காரணமாக மனிதர்கள் பல்வேறு கவலைகளிலும் பிரச்சனைகளிலும் மாட்டியிருக்கிறார்கள். இதனால் நாளுக்கு நாள் புதிய புதிய நோயாளிகள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உருவாகிறார்கள். முடிவை பார்த்தால் அல்லாஹுடைய ஜாத்தின் மீது ஏற்பட்ட நம்பிக்கை கோளாறு, அல்லாஹ் எடுத்த தீர்மானத்தில் இன்னும் பூர்த்தியான நம்பிக்கை வரவில்லை. எழுதியது நடக்கும், கயிறை எழுதினால் கயிறு வரும், சர்ற எழுதப்பட்டிருந்தால் நாம் துடித்தாலும் அதிலிருந்து தப்ப முடியாது என்ற யதார்த்தத்தை ஏற்க மறுத்ததனால் இந்த உம்மத்தில் உள்ள முஸ்லிம்களும் நோயாளிகளாக மாறுவது வெட்கப்பட வேண்டிய ஒன்று. இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மனிதனுக்கு பக்கத்தால் போனார்கள். அந்த மனிதன் கவலையுடன் இருந்தான், ரொம்ப கவலையுடன் இருந்தான், கவலையில் உறைந்து போயிருந்தான். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மஹுல்லா அவரிடத்திலே உரையாடி சொன்னார்கள், நான் மூன்று கேள்வி கேட்கிறேன், அந்த மூன்று கேள்விகளுக்கும் நீ பதில் சொல்லு.
ஏன் இவ்வளவு கவலையில் உடையணும், ஏன் உனக்கு கவலை வரணும், முஸ்லீம் ஏன் இவ்வளவு கவலைப்படணும்?
மூன்று கேள்வி கேட்கும். முதலாவது கேட்டார்கள், இந்த உலகில் அல்லாஹ் நாடாத ஏதாவது நடக்கலாமா?
உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ் நாடாத ஏதாவது இந்த உலகத்தில் நடக்கலாமா?
இரண்டாவது கேட்டார்கள், அல்லாஹ் முடிவு செய்த ரிசுக்குகள் ஏதாவது,
உனக்கு எழுதப்பட்ட பணம், உனக்கு எழுதப்பட்ட வீடு, உனக்கு எழுதப்பட்ட தொழில், உனக்கு எழுதப்பட்ட மனைவி, உனக்கு எழுதப்பட்ட பிள்ளைகள், உனக்கு எழுதப்பட்ட பதவிகள், உனக்கு எழுதப்பட்ட அந்தஸ்துகள்,
இது குறையலாமா?
யாருக்காவது குறைக்கலாமா?
மூன்றாவது கேட்டார்கள், அல்லாஹ் உனக்கு எழுதிய ஆயுளில் ஒரு நிமிடமாவது குறைய முடியுமா?
அவன் குசுமின் அஜிலிக்கல்ல உன் கட்டமகம்மா, அல்லாஹ் உனக்கு எழுதிய ஆயுளில் ஒரு நொடி பொழுதி ஒரு வினாடி குறையலாமா?
அந்த மனிதர் சொன்னார், முடியவே முடியாது, மூன்று விஷயமும் நடக்காது.
அல்லாஹ் எழுதியதுக்கு அப்பால் நடக்க முடியாது, அல்லாஹ் எழுதிய ரிசுக்கு குறையாது, அல்லாஹ் எழுதிய ஆயுள் குறையாது.
கேட்டார்கள், இந்த நம்பிக்கை இருக்குதுன்னா ஏன் இப்படி கவலைப்படுறா?
ஏன் இப்படி கவலைப்படும்? அல்லாஹ் இவ்வளவு நம்பிக்கை இருக்குதுண்டா, அதுக்கு பிறகு ஏனக்கு கவலை? வருவதெல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு, போனதெல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு.
குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார், ஜிஹாதுடைய விஷயத்தை சொல்லுகிறார்,
குதிப அலைக்குல் கிதால்,
உங்களின் மீது யுத்தம் ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது,
யுத்தம் முடிவாக்கப்பட்டிருக்கிறது. குதிப அலைக்குமுல் கிதால்,
ஆனால் வஹுவ குருஹுல்லக்கும், யுத்தம் என்று வரும்போது அது வெறுப்பாகத்தான் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான்,
அசா அந்த கிரஹு ஷைஆ வஹுவ கைருல் லக்கும்,
சில நேரம் ஒரு விஷயத்தை நீங்க வெறுப்பீங்க,
இப்படி நடக்கக்கூடாது, ஏன் இப்படி நடந்தது, நீங்கள் வெறுக்கலாம்,
ஆனால் அதில் பின்னால் இருக்கிற ஹைர் உங்களே தெரியாது,
அதிலே ஹைர் இருக்கலாம். இப்படி நடந்தால் நல்லவே, அப்படி நடந்தால் நல்லவே, அப்படியானால் நல்லவே, நீங்கள் விரும்புவீர்கள்,
ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் ஷர் உங்களுக்கு தெரியாது.
நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், அதற்கு பின்னால் வெறுப்பு இருக்கும், கேவலம் இருக்கும். நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள்,
அதற்கு பின்னால் ஏதோ ஹைர் இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன்,
ஏன் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பின்னால் நடக்கப் போவதை அறியாதவர்கள். அல்லாஹ் அறிந்தவன், உங்களுக்கு நேற்று நடந்தது தெரியும், தற்போது நடந்து கொண்டிருப்பது தெரியும், நாளை நடக்கப் போறது தெரியாது,
அல்லாஹுக்கு தெரியும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சித்தப்பா ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா
ஷஹீதாக்கப்பட்ட நேரம் மிகவும் கவலை அடைந்தார்கள். அந்த ஜனாதா சின்னா விண்ணப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் வெட்டப்பட்டிருந்தது. இந்த காட்சியை கண்ட ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்க முடியாத கவலை.
இருந்தாலும் அவர்கள் யாருக்கும் கையேந்தி பத்துவா செய்யல.
அந்த நேரம் அந்த கொலைக்கு காரணமாக இருந்த அபூ சுஃபியானின் மனைவிதான் என்பதும் தெரியும். கொலை செய்தவர் கருப்பின அடிமையான வஹ்ஷிதான் என்பதும் தெரியும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் தெரிந்தும் அல்லாஹ்விடத்தில் அதனை பற்றி முறைப்பாடு செய்யாமலே இருந்துவிட்டார்.
என்ன நடந்தது? ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டிலே உலகு யுத்தகலத்திலே இந்த கொடூரமான செயல் நடக்கிறது.
5 வருடங்களின் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், வஹ்ஷியும் இஸ்லாத்தை ஏற்கிறார், கொலைக்கு காரணமாக இருந்த அபு சுஃபியானின் மனைவி ஹிந்து இஸ்லாத்தை ஏற்கிறார். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவசரப்பட்டு அங்கே வதுவா செய்திருந்தால், அழிக்கும்படி சொல்லியிருந்தால் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? அப்பொழுது வெறுப்பாக இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு பின்னால் இதே நபர்கள் இந்த தீவின் உதவியாளர்களாக வருவார்கள் என்ற ஹைப் அல்லாஹுக்கு தெரிந்ததனால் தன்னுடைய நபியை லானத்து செய்யாமல் பாதுகாத்தார். அசா அன் தக்ரஹு ஷைஆ வஹுவ கைருல்லக்கும். 7-6 வருஷத்துக்கு பின்னால் தன்னுடைய சொந்த மண்ணை பார்த்து உம்ரா செய்து விட்டு வருவதற்காக ரசூலுல்லாஹும் முஹாஜிரீங்களும் தயாரானார்கள். 6 வருடம் தனது சொந்த மண்ணான மக்காவில் இருந்து விரட்டப்பட்டு மக்காவில் உள்ளவர்களுக்கு காபாவுடன் இருக்கும் 10 அலாதியானது சஹாபாக்கள் துடித்துக் கொண்டு போகிறார்கள். மக்காவுக்கு மக்காவுக்கு சமீபத்தில் வைத்து ஹுதைபியா என்ற இடத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். காபிர்கள் தடை போட்டார்கள், உம்ராவுக்கு போக முடியாது, எப்படி போகலாம், வர முடியாது. மிகவும் கதைத்த பிறகு முஸ்லீம்களை தலகுனிய வைத்து அடுத்த வருடம் வரலாம், அதுவும் 3 நாள் மட்டுமே மக்காவில் இருக்கலாம், ஆயுதங்கள் கொண்டு வர முடியாது, வாள் மட்டும் தற்பாதுகாப்புக்கு கொண்டு வரலாம், அதுவும் உரிய நிலையில் வரக்கூடாது, வாளை உரையில் அடைத்து கொண்டு வர வேண்டும். எந்த ஒரு மனிதரும் மக்காவிலே முஸ்லிமானால் அவரை கூட்டிக் கொண்டு போகக்கூடாது. வந்தவர்கள் எந்த முஸ்லிமாவது மதம் மாறி மக்காவில் தங்க நினைத்தால் அவர்களை தடுக்கக்கூடாது என்றெல்லாம் கடுமையான நிபந்தனைகள் போட்டார்கள். முஸ்லிம்களினால் ஜீரணிக்க முடியல, காபிருக்கு அடிபணிவதா, இவ்வளவு குட்ட குட்ட குடிவதா? செய்தனர் உமர் பைத்து கேட்கிறார்கள், யார் சூழல்வா, நீங்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதுவர் தானே, உண்மையே தூதுவர் தானே, இவ்வளவு ஏன் பணியறீங்க, குஃப்ருக்கு தலை குடியணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ரொம்ப வருத்தத்துடன் இஹ்ராமை அந்த இடத்திலே கலைந்து முடிகளையும் கலைந்து குர்பானிகளை அறுத்துவிட்டு உம்ராவுடைய நன்மையை மாத்திரம் அடைந்து கொண்டு திரும்பினார். திரும்பும் போது முஸ்லிம்கள் எல்லாரும் நினைத்தார்கள், படு தோல்வியுடன் திரிகிறோம், உரிமைகளையும் ஒப்பந்தம் என்ற பெயரை பறை கொடுத்து விட்டு திரும்புகிறோம் என்றே நினைத்தார்கள். ஒப்பந்தம் கசப்பாக இருந்தது. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, தெளிவான வெற்றியை தந்தோம். எல்லோரும் சொல்லுகிறார்கள் தோல்வியுடன் திரும்புகிறோம், காபிருக்கு முன்னால் தலைகுடியுடன் திரிகிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது எழுதிய ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அழிக்கும்படி தூது காபிர்களுடைய சமாதான குழுவின் தளபதி அடம் பிடித்து முஹம்மது பின் அப்துல்லா என்று கூட எழுத வைத்து அவ்வளவு கஷ்டத்துடன் திரும்பிய சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், தெளிவான வெற்றி உங்களுக்கு கிடைத்துவிட்டது. பின்னால் தான் சஹாபாக்கள் உணர்கிறார்கள், அந்த ஒப்பந்தம் தான் மக்காவில் உள்ள பெருந்தெரும் தலைவர்கள் மதீனாவை வந்து பார்த்து அவர்கள் முஸ்லீம் ஆகிறதுக்கு அடித்தளவிட்டது. ஒரு 2 வருடங்களில் அல்லாஹ் மக்காவையே முஸ்லீம்களுடைய கையில் கொடுத்தான். அல்லாஹுடைய கதிர் என்பது தீர்மானம் என்பது சாதாரணமானதல்ல, அல்லாஹுடைய கதிர் சாதாரணமானதல்ல. இதனுடைய இதில் இருக்கும் நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டும். பலப்படுத்தல்ல, கவலையில் மாட்டுவது நிச்சயமே. அல்லாஹுடைய நல்லடியார்களே, கவலை என்பது காற்றை போன்று, வெள்ளத்தை போன்று, கடலை போன்று, நிலச்சரிவை போன்று, நிலநடுக்கத்தை போன்று, அல்லாஹுடைய படைகளில் ஒரு படைதான் கவலை. கவலையும் அல்லாஹுடைய ஒரு படை. எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு ராணுவமும் கடற்படையும் ஆகாயப்படையும் பொலிசும் என்று பல படைகள் இருக்கிறதோ, அல்லாஹுடைய படைகளில் ஒன்றுதான் அடியானை கவலையை கொண்டு சோதிக்கிறது. கவலையும் ஒரு படைதான். அல்லாஹோட படைகளில் ஒரு படை. அல்லாஹ் சில நல்ல மனிதர்களையும் கவலைகளை கொண்டு சோதிக்கிறான். அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்க. கவலை என்பது கண்ணுக்கு தெரியும் ஒன்றல்ல, மாதிரி அல்ல. நெருப்பு கண்ணுக்கு தெரிகிறது, கடல் கண்ணுக்கு தெரிகிறது, நில அறிவு கண்ணுக்கு தெரிகிறது. கவலையோ கண்ணுக்கு தெரியாத ஒரு படை. ஆனால் அதனால் வரக்கூடிய நோவினை இருக்கிறதே நில அதிர்வை விடவும் பலமானது. கவலையால் வரக்கூடிய நோய் நோவினை நில அதிர்வை விடவும் பலமானது. கடல் நீர் ஊருக்குள் வந்து போடுவதை விடவும் பலமானது. வீடு இடுவதை விடவும் பலமானது. மரணம் நிகழ்வதை விடவும் பலமானது. கவலை எவ்வளவு பயங்கரமானது. சைதுனா அலி ரலி அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹுடைய படைகளிலே பலமான படை எது? மன் அஷத்து ஜுந்தில்லா. அப்பொழுது சொல்லப்படுகிறது, மலைகள் தான் அல்லாஹுடைய பலமான படை. சொன்னார்கள், மலையை இரும்பினால் எடுக்கலாமே, பெரும்பெரும் மலைகளை எல்லாம் இரும்பினால் எடுக்கப்படுகிறது. அப்படியானால் இரும்புதான் பலமான ஒரு சக்தியோ? சொல்லப்படுகிறது, இல்லை. இரும்பை நெருப்பு கருக்கி விடுகிறது. இரும்பை நெருப்பு கருக்கி விடுகிறது. அப்படியானால் நெருப்புதான் ஒரு பலமான சக்தியோ? இல்லை. சொன்னார்கள், அந்த நெருப்பை தண்ணீர் அணைக்கிறது. அப்படியானால் நீர் தானா பலமானது? சொன்னார்கள், இல்லை. அந்த நீரை மிக இலகுவாக மேகம் சுமந்து திரிகிறது, எடுத்துக்கொண்டு பறந்து விடுகிறது மேகம். அப்படியானால் மேகம்தான் பலமான சக்தியோ? இல்லை, மேகத்தை காத்து உருட்டி விடுகிறது, அங்கிருந்து இங்கே அள்ளி தள்ளி விடுகிறது. அப்படியானால் காற்றுதான் பலமானதோ? இல்லை, காற்றை மனிதன் இலகுவாக கட்டுப்படுத்துகிறான், கையினால் காற்றை தடுக்கிறான், பிடவையினால் காற்று வராமல் தடுக்கிறான். அப்படியானால் மனிதன் தான் மிக பலகீனமானவன், மிக பலமானவன். சொன்னார்கள், இல்லை, மனிதனையே தூக்கம் பிறட்டி விடுகிறது. தூக்கம் வந்தால் மனிதன் திரள்கிறான். பெரும் படித்தவர்கள் தூக்கத்தில் உணர்கிறார்கள். இந்த குத்துபாவிலே பார்க்கலாம், பல குத்துபாக்களிலே பார்க்கலாம், எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் தூக்கத்தினால் சிதறுகிறார்கள், திணறுகிறார்கள், அங்கிருந்து இங்கே முட்டுகிறார்கள், இங்கிருந்து அங்கே முட்டுகிறார்கள், அந்த தூணிலே மோத பார்க்கிறார்கள், நிலத்திலே தலையை அடிக்க பார்க்கிறார்கள். பெரும் பலசாலி, உலகத்தை திரட்ட போன்ற சக்தியுள்ளவர். தூக்கம் அவரை போட்டு உருட்டுகிறது. அவர் உலகத்தை திரட்ட பார்க்கிறார், தூக்கம் அவரை போட்டு திரட்டுகிறது. சொன்னார்கள் அலி ரலி அல்லாஹு தஆலா, இல்லை, தூக்கத்தையும் பரத்துகின்ற ஒன்றுதான் மனிதனுக்கு வரக்கூடிய கவலை. கவலை வந்தால் தூக்கமும் வராது. ஆக அல்லாஹுடைய பலமான ஒரு படைதான், அல்லாஹுடைய பலமான ஒரு சக்தி தான் கவலை. சொன்னார்கள் அலி ரலி அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா தான் நாடிய அடியார்களை இந்த கவலையை கொண்டு சோதிக்கிறான். குர்ஆனும் இதனை உறுதிப்படுத்துகிறது. ஃபமன் யுரிதில்லாஹு அய்யஹ்தியா யஷ்ரஹ் ஸத்ரஹு லில்இஸ்லாம் வமன் யுரித் அய்யுதில்லஹு யஜ்அல் ஸத்ரஹு லயிகா. யாரை அல்லாஹ் வழிகெடுத்த விரும்புகிறானோ அவருடைய உள்ளத்தை நெருக்கடியாக்குகின்றான். சிந்திக்க முடியாமல் திணறுவார், தீர்மானம் ஒன்றுக்கு வர முடியாமல் கவலையில் உறைந்து போவார், நோயாளியாகுவார், தடுமாறி திரிவார், எப்படி செய்வது என்று புரியாமல் இருப்பார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த கவலை என்கிற நோய்க்கு என்ன மருந்து? இதற்குள்ள ஆகப்பெரிய மருந்துதான் மஸ்ஜிதிலே வந்து இஃத்திகாஃபுடன் உட்கார்வது. கவலைக்கு மருத்துவம் கொடுக்கும் இடம் மஸ்ஜித். மன
உளைச்சலுக்கு மருத்துவம் கொடுக்கும் இடம் மஸ்ஜித். மஸ்ஜிதிலே வந்து தொழுகையில் ஈடுபடுங்கள். மஸ்ஜிதுடைய அமால்கள் மனிதனுடைய கவலைக்குள்ள மருத்துவங்கள். புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. இதா ஹஸபஹு அம்ருன், இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸ்அ இலஸ் ஸலா. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கலக்கமான பயமான ஏதாவது நிகழ்ச்சிகள் வந்தால் போலீசுக்கு ஓட்டம் எடுப்பார்கள். ஹதீஸில் இல்லை. அடி வருடிகளை சேர்த்து சண்டைக்கு போவார் என்று ஹதீஸில் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு விரைவார்கள். கவலையான செய்தி வந்தால் மஸ்ஜிதுக்கு ஓடுவார்கள். ஹஸபஹு அம்ருன் தொழுகைக்கு விரைவார்கள். மஸ்ஜிதும் தொழுகையும் கவலைக்குரிய மிகப்பெரிய மருந்துகள். அத்தோடு துஆவிலும் ஈடுபடுங்கள். அல்லாஹ்வுடைய பலமான ஒரு படையான இந்த கவலை, இந்த கவலை பதற்றம் அச்சம் திடுக்கம் இவற்றை போக்குவதற்கு அல்லாஹ்வுடைய துஆவில் ஈடுபட வேண்டும். அபூதாவுது ஷரீஃபில் இருக்கிறதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் காலையிலும் மாலையிலும் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் ஏழு முறை ஓதுவார்களோ அவருக்கு வந்துள்ள கவலைகளை அல்லாஹ் பொறுப்படுத்துகிறார். அபூதாவுதில் இருக்கிறது, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் ஏழு முறை யார் காலையிலும் மாலையிலும் ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருடைய கவலைகளை பொறுப்படுத்துகிறார். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது கவலை வந்தால் அபூதாவுது ஷரீஃபில் இருக்கிறது, அதிகமாக நாவில் இருந்து வெளிப்படும் வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி அல்லது அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக்கு பிஹி ஷய்யா. அல்லாஹ்வே என்னுடைய ரப்பை, அவனுக்கு எந்த ஒரு வஸ்துவையும் நான் இணையாக ஆக்க மாட்டேன். கவலை போய்விடும். ரசாயி ஷரீஃபில் இருக்கிறது, யார் தொடராக இஸ்திக்ஃபார் செய்வாரோ, தொடராக இஸ்திக்ஃபார் செய்வாரோ, கவலை வரும்போது பதட்டம் வரும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வதூபு இலைஹி இஸ்திக்ஃபார் செய்வாரோ அவருடைய கவலையை ரப்பு போக்குகின்றான். நெருக்கடியில் இருந்து வெளியாக வழி அமைக்கிறான். எதிர்பார்க்காத வழிகளில் அவருடைய உலக தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். ரஸ்கஹு மின் ஹைது லா யஹ்தர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வதும் கவலையை நோக்குகின்ற நீக்குகின்ற ஒரு பெரிய மருந்தாகும். ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய முழு தொழுகையையும் பயன்படுத்தி அந்த முழு தொழுகையிலும் உங்களுக்காக ரஹ்மத்துக்கு பிரார்த்தித்தால் என்ன நடக்கும் யா ரசூலல்லாஹ்? உங்களுக்காக ரஹ்மத்துடைய பிரார்த்தனை, ஸலவாத் என்பது ரஹ்மத்துடைய பிரார்த்தனை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை யக்ஃபீகல்லாஹ் மா அஹம்மக மின் துன்யாக வ ஆகிரதிக், உங்களோட உலகம் மறுமை சம்பந்தமான எல்லா கவலைகளையும் அல்லாஹ் போதுமாக்குவான். மருந்துகள் தீனுக்குள்ள இருக்கிறது, மருந்து குர்ஆனுக்குள்ள இருக்கிறது, மருந்து சுன்னாவுக்குள்ள இருக்கிறது. மஸ்ஜிதுக்குள் வாருங்கள், தொழுகையில் ஈடுபடுங்கள், ஜிக்ரில் இருங்கள், இஸ்திக்ஃபாரில் இருங்கள், துஆக்களில் இருங்கள், காலை மாலை அவுராத்துகளை ஓதுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவலை எனும் இந்த மிகப்பெரிய நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய முறைகளை பின்பற்றி அவன் சொல்லுகின்ற புத்திமதிகளை சரிவர கேட்டு அதன் பிரகாரம் துனியா ஆஹிராவுடைய எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்ய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்தருள்வானாக. யா அல்லாஹ், பூரா உலகத்திலும் இல்ல எல்லா முஸ்லிம்களுடைய கஷ்டங்களையும் போக்கி வைப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் யுத்தங்களில் அகப்பட்டு அகதிகளாக நிற்கதியான நிலையில் பயங்கரமான நிலையில் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் நீ சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீ பாதுகாப்பாயாக. பலஸ்தீனுடைய அந்த மண்ணை, நபிமார் பாதம் பதித்த அந்த மண்ணை நீ பாதுகாத்தருள்வாயாக. முஸ்லிம்களாகி எங்களுக்கு அந்த மஸ்ஜிதிலே தொழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
முஹம்மத் اللهم بارك على محمد اللهم صل على محمد اللهم بارك على محمد